මීළඟට ගරු රාධකිෂ්ණ මන්තුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලය ඇතුළත ඊට පෙර ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මූලස්සන.
தலைமைத்தாங்கின்ற உதவி சபாநாயகர் அவர்களே, இன்று சம்பள சட்டம் மூலம் திருத்தம் சம்பந்தமாக இந்த சபையிலே எடுக்கப்பட்ட இந்த விஷயத்திலே விசேஷமாக பல சம்பள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையை தான் நான் இங்கே பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய சம்பள பிரச்சனையை பற்றி மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற பல்வேறு பிரதிநிதிகள் இங்கே பேசுவது மிகவும் பொருத்தமாக இருந்தாலும் கூட நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையிலே இந்த தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் இன்று 750 ரூபாய் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை இதற்கு உள்ளடங்க முடியாமல் இன்று திண்டாடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15,000-20,000 ரூபாய் மட்டிலே இவர்கள் பெறுகின்ற இந்த சம்பளம் தங்களது உணவு, உடை, வீடு, பாடசாலை பிள்ளைகளுடைய பாடசாலை பிள்ளைகளை அனுப்புவது, வைத்திய செலவு, பிரயாண செலவு போன்ற பல்வேறு செலவுகளை இதில் உள்ளடக்கி செய்வதென்றால் சாதாரண மனிதனுக்கு இது முடியாத காரியம். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் கூட்டு ஒப்பந்தம் மூலமாக இன்று இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டாலும் பல்வேறு நேரங்களிலே நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி இதற்கான சம்பள அதிகரிப்பை செய்வதென்று ஒத்துக்கொண்டாலும் அரசாங்கமும் இன்று சம்பள அதிகரிப்பு அதிகரிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 50 ரூபாய் அதிகரிக்க கொடுக்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டாலும் அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்காமல் இன்றும் இழிபறி நிலையிலே இருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வெகு விரைவிலே அதை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கம் இன்று ஒரு வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பிள்ளைகளும் இன்று அரசாங்க தொழில் தேடுவதிலே மிக அக்கறையாக இருக்கின்றது. அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் அரசாங்க தொழில் மூலமாக தங்களது தொழிலை வளர்த்துக் கொள்வதற்கான அடிப்படை சம்பளம் பெற்றுக் கொள்வதற்கும் அதேபோல அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்திலே அரசாங்க தொழிலை விட்டு தனியார் தொழிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த சம்பள உயர்வுகளின் மூலமாக எடுக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாருமே இந்த அரசாங்க தொழிலை நம்பிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அண்மையிலே களுத்துறை பகுதியிலே தோட்ட தொழிலாளர் ஒருவர் இறந்த பொழுது அவருடைய மையத்தை அடக்க முடியாமல் போன ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கின்றது. ஆகவே அதை முன்னின்று செயல்பட்ட அமைச்சர் பாலித்த திவரப்பெருமா அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது சட்டத்திற்கு மீறிய ஒரு செயலாக இருந்தாலும் கூட அவருடைய மனிதாபிமான அந்த பண்பை நாங்கள் மதிக்க வேண்டும். நிச்சயமாக அவருடைய அந்த தமிழ் அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிய அந்த உணர்வு நிச்சயமாக மதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல ஆசிரியர் உதவியாளர்கள், உங்களுக்கு தெரியும் தோட்ட தொழிலாளர் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த தோட்ட பகுதியிலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு ஆசிரியர் உதவியாளராக சேர்த்துக் கொள்கின்ற ஒரு விஷயம்தான். அங்கு கௌரவ ராஜாங்க அமைச்சரும் இருக்கின்றதனால் இதை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். நான் அராஜாங்க அமைச்சராக இருந்த பொழுது கொடுக்கப்பட்ட இந்த 3,186 ஆசிரியர்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுக்கு அந்த சம்பள நிலுவை சம்பளத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்பதை நான் மிக மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றும் அவர்களுக்கு 10,000 ரூபாயாகத்தான் கொடுப்பனவுகளை கொடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அமைச்சர் அவர்களே, நீங்களும் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த மாகாணங்களிலே, விசேஷமாக மத்திய உவா சபரகமோ போன்ற மாகாணங்களிலே அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க பிறகு சொல்லலாம் பதில், நான் கொஞ்சம் பேசி முடித்து விடுவேன். இந்த ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த சப்ஜெக்ட் முழுக்க எனக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் இதிலே மாகாணங்களிலே அக்கறை இல்லாமல் செயல்படுவதன் காரணமாகத்தான் இந்த சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றால் மத்திய அரசிலிருந்து பணம் வரவில்லை அல்லது அவருடைய ஃபைல் வேலைகள் முடியவில்லை என்பதெல்லாம் காரணமாக சொல்லிக்கொண்டு இழுத்தடிப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த 3,186 ஆசிரியர்களுக்கும் இந்த மூன்றில் ஒன்று என்ற ஆசிரியர் நியமனம் கொடுத்து அவர்களுக்கான அந்த சம்பளத்தை கொடுக்கும்படி மிக அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னேறி வந்தால்தான் எதிர்காலத்திலே அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியை வளர்க்க முடியும். ஆகவே அந்த கல்வியை வளர்த்தால் மட்டுமே அந்த சமூகம் உருப்படும். அந்த சமூகம் உருப்படுவதற்கு கல்வி மிக அவசியம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் இல்லாவிட்டால் எவ்வாறு இந்த கல்வியை வளர்க்க முடியும்? ஏனென்றால் நிறைய பாடசாலைகளே இன்று பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய மேல் படிப்புக்கான வசதிகளை மிக மிக குறைவாகத்தான் நாங்கள் செயல்பட காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதம மந்திரி கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த கடந்த காலங்களில் 25 பாடசாலைகளை தரம் உயர்த்தி கணித விஞ்ஞான பாடசாலைகளாக தரம் உயர்த்தி தந்திருக்கின்றார். ஆகவே அந்த பாடசாலைகளுக்கு கூட இன்றைக்கு எல்லா வளங்களையும் கொடுத்தாலும் கூட அதனுடைய ஆசிரியர் பற்றாக்குறையை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே இந்த மலையக மக்கள் சார்பிலே கருத்தில் கொண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும், வீடமைப்பிலே தான் இன்னும் அக்கறை கொண்டு அந்த வீடமைப்பையும் வெகு சீக்கிரமாக முறையிலே வீடுகளை கிடைப்பதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. ஆனரபிள் கோடீஸ்வரன், අද දින වැඩ කටයුතු අවසන් වන තෙක් සභාවේ කටයුතු කරගෙන යන සභාවේ අවසරය මට දෙන්න පුළුවන්ද ගරු සභානායකතුමා?
Aye.
Right. Honorable Coalition, you have 10 minutes.
சம்பள சபைகள் திருத்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கான அந்த அனுமதியை அளித்ததற்காக சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று சம்பளங்கள் ஊதியங்கள் என்கின்ற விடயமானது இந்த நாட்டிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கான அந்த ஊதியம் சர்வதேச நியமங்களுக்கு அமைவ நடைபெற வேண்டியதொன்றாக இருக்கின்றது. சர்வதேச நியமங்களுக்கு, சர்வதேச சட்டங்களுக்கு அமைய தொழிலாளர்களுக்கான அந்த நியமனம் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்களின் அந்த உறவு, தொழிலுறவு, அவர்களின் பாதுகாப்பு என்பது பேணப்படக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேசத்திலே இருக்கின்ற சில நாடுகள், குறிப்பாக ஐரோப்பாவிலே இருக்கின்ற நோர்வே, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே இந்த சர்வதேச நியமங்களுக்கு அமைவ ஊதியங்கள் வழங்கப்படுகின்றது. அந்த ஊழியர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. ஆனாலும் இந்த நாட்டிலே சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதிலே பலதரப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாட்டிலே பல போராட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்பன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இன்றும் கூட போக்குவரத்து ஊழியர்கள் கூட சம்பள உயர்வு சம்பந்தமாக, ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பலதரப்பட்ட போராட்டங்கள், இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற மலையக மக்கள், மலையக மக்களின் மூலம்தான், அந்த தோட்ட தொழிலாளர்களின் மூலம்தான் இந்த நாடு கிட்டத்தட்ட இயங்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, அந்த தொழிலாளர்களுக்கான அந்த கொடுப்பனை கொடுப்பதற்காக அவர்கள் கேட்கின்ற அந்த 50 ரூபா நிதியை கூட கொடுக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. காலகாலமாக ஆண்டு தொட்டு இன்று வரை அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களது சம்பள உயர்வை வேண்டி, ஊதியத்தை வேண்டி, அவர்களின் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள், பல உண்ணாவிரதங்களை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனாலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அந்த மக்கள் மிகவும் படு பாதாள குழிக்குள் தள்ளப்பட்டவர்களாக, மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக அந்த மக்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கான அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக விசேடமாக இந்த உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கான அந்த நியமனம் தற்பொழுதைய பல்கலைக்கழக பட்டம் முடித்து அவர்களுக்கான வழங்குகின்ற அந்த பட்டதாரி நியமனத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக டிஓ நியமனத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினாலே ஹைனேஷன் டிப்ளோமா இன் அக்கவுண்டன்சி என்கின்ற அந்த பட்டப்படிப்புக்கு ஹோமஸ் ஜெனரல் டிகிரி அந்தஸ்து மானியங்கள் ஆணைக்குழுவினாலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமும் கூட அந்த டிப்ளோமாவுக்கு அவர்கள் பட்டதாரிகளுக்குரிய அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காலங்களிலே HNDA பட்டம் முடித்த பட்டதாரிகளுக்கான நியமனம் கடந்த அரசாங்கத்திலே வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்திலே டிஓக்கான அந்த நியமனம், பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கப்படுகின்ற அந்த செயற்பாட்டிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாக இது மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. 4 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு படித்து தற்பொழுது 40 வரையும் கூட அவர்கள் தாண்டி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நியமனம் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் சில இடங்களிலே கேகாலை மாத்திரை போன்ற சில இடங்களிலே ஹைனேஷன் டிப்ளோமா இன் அக்கவுண்டன்சி முடித்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும், நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் அவர்களுக்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வடகிழக்கில் இருக்கின்ற அந்த பட்டங்களை முடித்த பட்டதாரிகளுக்கான அந்த நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று உள்வாரியாக பட்டம் முடித்தவர் 2016 உட்பட்டவர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிவாரி பட்டம் முடித்தவர்களுக்கு 2012 உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே பட்டம் என்பது எல்லோருக்கும் சமத்துவமானது. பட்டம் பெற்றவர்கள் அனைவரும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினாலே அந்த அங்கீகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கான அந்த நியமத்தை பாரபட்சம் பார்க்காமல் எப்படி உள்வாரி மாணவர்களுக்கான அந்த பட்டங்களை முடித்தவர்களுக்கான அந்த நியமனங்களை வழங்கினீர்களோ, அதேபோல் வெளிவாரி பட்டங்களை முடித்தவர்களுக்காக அந்த நியமனங்களை வழங்க வேண்டும். அதேபோல் விசேடமாக இந்த உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டங்களை முடித்தவர்களுக்கான அந்த நியமனத்தை இந்த அரசு உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும். இங்கு ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்டு ஒரு சமத்துவம் இல்லாத அந்த சூழ்நிலையை உருவாக்கி மக்களிடையே அந்த பட்டம் பெற்றவர்களிடையே ஒரு குழப்பகரமான அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. இது ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் கருதுகின்றோம். 40 வயதை தாண்டி இருக்கின்றார்கள். நாற்பது வயதை தாண்டியும் கூட அவர்களுக்கான அந்த நியமனம்
வழங்கப்படாத
கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாளை 4000க்கு அதிகமான பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
பட்டம் முடித்தவர்களுக்காக, அதாவது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினாலே ஹோமஸ் வர்த்தக ஜெனரல் டிகிரி கொடுக்கப்பட்ட அந்த மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உயர் சபையிலே அந்த மாணவர்கள் சிறந்த பொறுப்பேற்ற பெற்றவர்கள், அதாவது உள்வாரி பட்டங்களை பெற்று இருக்கின்றதற்கு சமத்துவமாக வர்த்தக அந்த பட்டங்களுக்கு சமத்துவமாக அந்த உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமாவை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த நியமனம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் 2010 இருந்து அவர்களுக்கான நியமனம் வழங்கப்படவில்லை. இது மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஓலவல் ஏலவலோடு அவர்கள் முகாமைத்துவ உதவியாளர்களாக அரசாங்கத்திலே செயற்படுகின்ற அரசாங்க நிறுவனங்களிலே வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் தற்பொழுது பட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். தற்பொழுது பட்டத்தை பெற்றவர்கள் அந்த முகாமைத்துவ உதவியாளர் இருக்கின்றவர்களுக்கான அந்த ஊதியத்தை வழங்குவது அல்லது அவர்களுக்குரிய அந்த பதவியேறுவை வழங்குவதில் இந்த அரசு தாமதம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கான அந்த ஊதியத்தை வழங்கி அவர்களுக்கான அந்த பதவியேறுவையும் வழங்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது. அதனையும் வருகின்ற காலங்களிலே நீங்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே தயவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல வடகிழக்கில் இருக்கின்ற பல மூடப்பட்ட பல தொழிற்சாலைகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்றது. விசேடமாக வாழைச்சேனை காகித ஆலை, அது மட்டுமல்ல பரந்தன் ரசாயன தொழிற்சாலை போன்ற பெரிய பெரிய ஆலைகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த ஆலைகளை, இந்த தொழிற்சாலைகளை திறந்து அந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதனூடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. இட்டவலையிலே இந்த ஆட்சிக்கு வந்து இந்த அரசானது வடகிழக்கில் இருக்கின்ற தொழிற்சாலைகள், மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் புதிதாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உண்மையாக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அரசானது இதனை திறந்து, புதிதாக திறந்து அல்லது புதிதாக உருவாக்கி இங்கே இருக்கின்ற யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற அந்த மக்களுக்கான அந்த வாழ்க்கையை உயர்த்துவதற்கான அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த தொழிற்சாலைகளை திறந்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கி ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.
Thank you. ගරු සභානායකතුමා ශ්‍රමවාසන අරමුදල වැඩ කටයුතු ඉස්සර ඉදිරියට ගෙනියන ඔබතුමා
ඉදිරියට
ශ්‍රමවාසන අරමුදල සංශෝධන පනත කිටුම්ප දෙවන වර කීම සභාවකංගද
ආයි
කාර්ක සභා අවස්ථාව ශ්‍රමවාසන අරමුද සංශෝධන පනත කිටුම් පත පළවෙනි මගන්තිය සභාව එකඟද?
අයි.
දෙවෙනි මගන්තිය සභාව එකඟද?
අයි.
තුන්වෙනි මගන්තිය සභාව එකඟද?
අයි.
හතරවෙනි මගන්තිය සභාව එකඟද?
අයි.
පස්වෙනි මගන්තිය සභාව එකඟද? හයවෙනි මගන්තිය සභාව එකඟද? හත්වෙනි මගන්තිය සභාව එකඟද? අටවෙනි මගන්තිය සභාව එකඟද? ප්‍රඥාප්ති මගන්තිය සභාව එකඟද? නාමයේ සභාව එකඟද? පාර්ලිමේන්තු යළි රැස්වේ. පනත් කිටුම් පත කාර්ය සභාවේ සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කරන ලබ දන්වන කැමැත්තෙමි. තුනොර කීම ගරු ඇමතුමා.
පනත් කිටුම් පත දැන් තුන්වර කිව විටයි යෝජනා කරන්නේ.
සභාව එකඟද? ශ්‍රමවාසන අරමුදල සංශෝධන පනත් කිටුම් පත තුන්වර කියවා සංශෝධන රහිතව සම්මත කරන ලබ දන්වන කැමැත්තෙමි. අංක දෙක පරිපාලක සභා සංශෝධන පනත් කිටුම් පත දෙවන වර කියමු. සභාව එකඟද?
හයි.
කාර්ක සභා අවස්ථාව. පරිපාලක සභා සංශෝධන පනත් කිටුම් පත පළවෙනි වගන්තිය සභාව එකඟද? දෙවෙනි වගන්තිය සභාව එකඟද? තුන්වෙනි වගන්තිය සභාව එකඟද? හතරවන වගන්තිය සභාව එකඟද? පස්වන වගන්තිය සභාව එකඟද? හයවන වගන්තිය සභාව එකඟද? හත්වන වගන්තිය සභාව එකඟද? අටවන වගන්තිය සභාව එකඟද? නවවන වගන්තිය සභාව එකඟද? දහවන වගන්තිය සභාව එකඟද? එකොළොස්වන වගන්තිය සභාව එකඟද? දොළොස්වන වගන්තිය සභාව එකඟද? දහතුන්වන වගන්තිය සභාව එකඟද? ප්‍රඥාම්ති වගන්තිය සභාව එකඟද? නාමයේ සභාව එකඟද? පාර්ලිමේන්තු යළි රැස්වේ. පනත් කිටුම් පත කාර්ය සභාවේ සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කරන ලබ දන්වන කැමැත්තෙමි. තුනවර කීම ගරු ඇමතුමා.
පනත් කිටුම් පත තුන්වෙනි පර කියවා කිව යුතුය යෝජනා කරමි. කිටුම් පතෙහි සෝදුපත්වල භාෂා මුද්‍රණ දෝෂ, ව්‍යාකරණ දෝෂ, අංක දෝෂ නිවැරදි කර ගැනීම හා ආනුෂාංගික සංශෝධන සඳහා අවසර දෙන ලෙසද ඉල්ලා සිටිමි.
සභාව එකඟද? පරිපාලක සභා සංශෝධන පනත් කිටුම් පත තුන්වැනි වර කියවා සංශෝධන රහිතව සම්මත කරන ලබ දන්වන කැමැත්තෙමි. න්‍යායපත්‍රයේ අංක 3 සභාව එකඟද? අංක 4 සභාව එකඟද? අංක 5 සභාව එකඟද? අංක 6 සභාව එකඟද? අංක 7 සභාව එකඟද? සභාව කල් තැබීම
පාර්ලිමේන්තුව හෙට සවස් එක දක්වා
සභාව කල්තැබීමේ යෝජනාව ගරු ශ්‍රීධරන් ඔනරබල් ශ්‍රීධරන් You have 20 minutes.
ගෞරව பிரதி சபாநாயகர் அவர்களே 2012 8 இடப்பட்ட ஆனா மானா பானா ஸ்ட்ரோ 12 ஸ்ட்ரோ 11 சைவர் 1 ஸ்ட்ரோ 530 ஸ்ட்ரோ சைவர் 35 இலக்கம் கொண்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி நியமனம் பெற்றுக்கொண்ட இலங்கை அதிபர் சேவையின் மிகை ஊழியர் அதிபர்களின் பிரச்சனைகள் 2002 வருடத்தின் பின்னர் 2009 வருடம் வரை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படாத நிலையில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வலய மாகாண மட்ட அதிகாரிகளினால் ஆசிரியர் சேவை உத்தியோகத்தர்கள் சேவை மூப்பு அடிப்படையில் பதில் அதிபர்களாக நியமிக்கப்பட்டனர் இவர்களில் அதிகமானோர் அதிபர் சேவை உத்தியோகத்தர்கள் கடமை செய்ய விரும்பாத போக்குவரத்து வசதிகளற்ற கஷ்ட அதிகஷ்ட பிரதேச அடிப்படை வசதிகள் கூட கட்டடம் மலசலகூட வசதி குடிநீர் தளபாடங்களற்ற பாடசாலைகளில் கடமைகளை பொறுப்பேற்று பாடசாலை வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேவை ஏற்படின் இவர்கள் கடமையாற்றிய பாடசாலைகளில் களப்பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் 2012 8 இடப்பட்ட ஆனா மானா பானா ஸ்ட்ரோ 12 ஸ்ட்ரோ 11 சைபர் 1 ஸ்ட்ரோ 530 ஸ்ட்ரோ சைபர் 35 இலக்கம் கொண்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி இவர்களுக்கு அதிபர் சேவை 2-2 மற்றும் 3 தரங்களில் மிகை ஊழியர் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தரம் 2-2 1399 அதிபர்களும் தரம் 3 142 அதிபர்களும் நியமனம் பெற்றுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன வழங்கப்பட்டுள்ள நியமன வகை இலங்கை அதிபர் சேவையின் உரிய தரம் 1-1 அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்து நியமன கடிதத்தில் 2-3 பந்தியில் தற்போது வகிக்கும் ஆசிய சேவையின் உரிய தரத்தில் அல்லது வகுப்பில் சிரேஷ்ட தன்மையில் மாற்றம் எதுவும் நிகழாது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர் சேவையின் 2 வகுப்பின் 2 தரத்துக்கு உரிய சம்பளத்தினை தவிர்ந்த வேறு உரிமைகள் கிடையாது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர் சேவை நியமனத்தினை வழங்கி அதற்குரிய சம்பளத்தினையும் வழங்கி ஆசிய சேவையில் மாற்றம் நிகழாது என்பது தாபன விதிக்கோவைக்கும் நிர்வாக சட்டத்திட்டங்களுக்கும் எந்த வகையில் ஏற்புடையதாகின்றது என்பதை மீளவும் பரிசீலனை செய்ய வேண்டும் 2011 8 இடப்பட்ட இடி ஸ்ட்ரோ சைபர் 4 ஸ்ட்ரோ 60 ஸ்ட்ரோ சைபர் 1 ஸ்ட்ரோ 18 இலக்கம் கொண்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி 1வது பந்தியில் அதிபர் சேவை யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்துள்ள உத்தியோகத்தர்களுக்கு இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ள போதும் மீண்டும் அதிபர் சேவை யாப்பின்படி நியமனம் வழங்கும் வரை என நியமன கடிதத்தில் 2 பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை முரண்பாட்டை தோற்றுவிக்கின்றது அதிபர் சேவை நியமனத்தினை வழங்கி சம்பளத்தையும் வழங்கி நியமன கடிதத்தின் 4வது பந்தியில் ஆசிரியர் சேவை நிபந்தனைகள் தொடர்ந்தும் அமுலாகும் என்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில் என ஆராய்தல் வேண்டும் அதிபர் சேவை நியமனத்தினை வழங்கி நீங்கள் ஆசிரியர் சேவை நிபந்தனையினின்படி சேவையாற்றுங்கள் உங்களுக்கு அதிபர் சேவை சம்பளம் உரித்தாகும் எனும் கருத்து உரிய ஒரு சேவையில் கடமை புரிந்து கொண்டு வேறொரு சேவையின் சம்பளத்தை பெற முடியுமா என்ற கேள்வியை தோற்றுவிக்கின்றது அதிபர் சேவை நியமனத்துக்கு உரிய அதிபர் சேவை சம்பளத்தினை பெற உரித்துடையவர் எனின் அவர் அதே சேவைக்கு உரித்துடையவர் என்பதையும் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது எனவே அவருக்கு வேறு உரிமைகள் கிடையாது என்பதை உரிய நபரை பழிவாங்கும் செயற்பாடாகவே காண முடிகின்றது சம்மாந்துறை வலயக்கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்ட கல்வி அமைச்சின் இடி ஸ்ட்ரோ சைபர் 4 ஸ்ட்ரோ 60 ஸ்ட்ரோ சைபர் 8 ஸ்ட்ரோ கே பொது 2 இலக்கம் கொண்ட 2015 1 24 தேதிப்பட்ட கடிதத்தின்படி மிகை ஊழியர் அடிப்படையில் நியமனம் பெற்ற அதிபர் ஒருவர் ஆசிரியர் சேவையில் ஓய்வு பெற செய்தல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் அதிபர் சேவைக்குரிய 7% ஓய்வூதிய பங்களிப்பு செய்துள்ள உத்தியோகத்தரை 6% பங்களிப்பு செய்யும் ஆசிரியர் சேவையில் ஓய்வு பெற செய்வது சட்டத்துக்கு முரணாக காணப்படுகின்றது வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள கல்வி அமைச்சின் இடி ஸ்ட்ரோ சைபர் 4 ஸ்ட்ரோ 60 ஸ்ட்ரோ சைபர் 1 ஸ்ட்ரோ 15-5 இலக்கம் கொண்ட 2016 5 17 திகதியிடப்பட்ட அறிவுறுத்தல் கடிதத்தின்படி மிகை ஊழியர் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள அதிபர் நியமன உத்தியோகத்தர்களை 1885 ஸ்ட்ரோ 35 இலக்கம் கொண்ட
ගරු සංදීප් සමරසිංහ මන්ත්‍රීතුමාගේ නම යෝජනා කරන්න මූලාසනයට කරුණා කළ
මූලාසන අපි යෝජනා කරන
බොහොම ස්තුතියි ගරු සංදීප් සමරසිංහ මන්ත්‍රී
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே 1885/39 இலக்க 2014/10/22 அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிபர் சேவை யாப்பின்படி புதிய சேவைக்கு உள்ளிருக்கப்பட மாட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அரச நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 படி புதிய அதிபர் சேவை சம்பள திட்டத்துக்கு உள்ளிருக்கப்பட்டுள்ளனர். உரிய சம்பள திட்டத்தை வழங்குவது உரிய சேவைக்கு உள்ளிருக்கப்பட்டுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது. எனவே இதிலும் ஒரு குளறுபடி காணப்படுகின்றது. ஆனா மானா பானா ஸ்ட்ரோ 12/11/502/530/35 இலக்கம் கொண்ட 2012/8/8 அமைச்சரவை தீர்மானத்தின் 3வது பந்தியில் மிக நீண்ட காலமாக கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய அதிபர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு இந்நியமனம் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் வழங்கப்பட்டுள்ள நியமன கடிதம் குறித்த உத்தியோகத்தர்களை பழிவாங்குவதாக அமைந்துள்ளமை வருந்தத்தக்கது. தற்செயலாக இவ்வுத்தியோகத்தர்கள் ஏதாவது தவறிழைப்பின் இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுதல் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதும் அதிபர் சேவை அடிப்படையிலா அல்லது ஆசிய சேவை அடிப்படையிலா என்ற கேள்வி எழுகின்றது. இந்நியமன கடிதத்தின்படி இவ்வுத்தியோகத்தர்களின் கடமை கூறுகளவை எந்த சேவையின் அடிப்படையில் அமையும் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. இந்நியமனம் பெற்றுள்ள அதிபர்களின் கையொப்பத்துடன் வழங்கப்படுகின்ற நிர்வாக மற்றும் நிதி தொடர்பான ஆவணங்களை சட்ட ரீதியான ஆவணங்களாக தேசிய சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையில் இவர்களுடைய நியமனத்தை மாத்திரம் கேளிக்கையாக்கியுள்ளது வேதனைக்குரியது. மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் தாபன விதிக்கோவை நிர்வாக ஏற்பாடுகள் ஆகியவற்றுக்கு எவ்வாறு நியாயப்படுத்தப்படுகிறது என்பதை ஆராய வேண்டியுள்ளது. இவற்றை நியாயப்படுத்தும் வகையிலே 1989/1991/2002 ஆகிய வருடங்களில் அதிபர் சேவை யாப்பின்படி பரீட்சையை அடிப்படையாக கொண்டு நியமனம் வழங்கப்பட்டு 1982/1985/1989/1993/2000 ஆகிய வருடங்களில் கடமை நிறைவேற்று அதிபர்களுக்கு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் மிகை ஊழியர் நியமனம் வழங்கி பின்னர் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2012 நியமனம் வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு மாத்திரம் நிரந்தர நியமனம் வழங்குவதில் தடைகள் இருக்க முடியாது என கருத வேண்டியுள்ளது. நியமனம் பெற்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் சேவை அதிபர்கள் ஆசிரியர் சேவையிலிருந்து அதிபர் சேவைக்கு உள்வாங்கப்பட்டு அதிபர் சேவை சம்பளத்தினை பெறுகின்ற போது சம்பள முரண்பாட்டினால் பாரிய அளவு சம்பளத்தினை மாதாந்த ஓய்வூதியத்தினை பணிக்கொடையினை இழக்க நேரிட்டுள்ளது. எனவே இவர்களுடைய நியமனத்தினை நிரந்தரப்படுத்துவதில் திரைசேரிக்கு மேலதிக நிதியினை ஒதுக்க வேண்டிய நிலை இல்லை என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. இவ் அதிபர்களில் அதிகமானோர் தனது செயற்திறன் ஊடாக பல்வேறு மாகாண தேசிய விருதுகளை பெற்ற அதிபர்களும் அடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் 10 அதிபர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கி நீதி நிலைநாட்டப்பட்டுள்ள போதிலும் இவர்களில் அடிப்படை தகமை கூட பூர்த்தி செய்யாத அதிபர்களும் காணப்படுகின்றனர். அனைத்து தகமைகளும் பூர்த்தி செய்துள்ள 2012 நியமனம் பெற்ற அதிபர்கள் மாத்திரம் பழிவாங்கப்படுவது நியாயமானதல்ல. இவர்கள் சுமார் 1500 அதிபர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகாத வகையில் நிரந்தர நியமனம் வழங்கப்படும் நிலையில் வினைத்திறன் மிக்க கல்வி அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுவது உறுதிப்படுத்தப்படும். எனவே இங்கிருக்கின்ற பல சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவும் சுற்றறிக்கைகளின் பிரகாரமும் இவர்களுக்கான பல அமைச்சரவை பத்திரங்களின் அடிப்படையிலும் இந்த மிகை ஊழியர் அடிப்படையிலே நியமனம் வழங்கப்பட்ட இந்த அதிபர்களுக்கான நிரந்தர நியமனங்களை அரசாங்கம் உடன் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரணம், இவர்கள் இந்த நாட்டிலே திட்டமிடப்பட்டு ஒரு பழிவாங்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த நியமனங்கள் வழங்கப்படுவது நியமனம் தொடர்பான விரிவான விளக்கங்களோ தெளிவுபடுத்தல்களோ உரியவர்களால் வழங்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் குறித்த காலத்தின் பின் எவ்வாறு நிரந்தர சேவைக்குள் உள்வாங்கப்பட்டார்களோ அதே அடிப்படையில் தாங்களும் இந்நியமனத்துக்குள் உள்வாங்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை அதிபர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏறத்தாழ 8 முடிவுற்ற வேளையிலும் இவர்களது நியமனம் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்நியமனம் பெற்றவர்களில் பலர் அதிபர் சேவையை அடைவதற்கான 2 வினைத்திறமைகான் தடைதாண்டல் பரீட்சைகளில் எஃபிஷியன்சி பார் எக்ஸாம்ஸ் தோற்றி சித்தி பெற்றுள்ளார்கள் என்பதுடன் இன்னும் 5 20 வருடங்கள் வரை தொடர்ச்சியாக சேவையாற்றக்கூடிய வயதல்லையே கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள்.
அதிபர் பதவிகளில் கடமை தழுவலை மேற்கொள்ளும் இலங்கை ஆசிய சேவையின் உத்தியோகர்களை அதிபர் சேவைக்கு சேர்த்துக் கொள்ள தொடர்பிலான ஆனா வீணா ஸ்ரோ 12 ஸ்ரோ 1101 ஸ்ரோ 530 ஸ்ரோ 35 இலக்க 2012 8/8 அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவாகவும் கல்வி அமைச்சு செயலாளரின் இடி ஸ்ட்ரோ 04 ஸ்ரோ 60 ஸ்ரோ 01 ஸ்ரோ 18 இலக்க 2013 1/3 நியமன கடிதத்தின் அடிப்படையிலும் இவர்கள் அனைவரும் இன்றளவும் எந்தவிதமான வேதனை ஏற்றங்களோ பதவி உயர்வுகளோ வழங்கப்படாது வேறு பாடசாலைகளுக்கு இடமாற்றம் பெறக்கூட முடியாதவாறு மனிதாபிமானமற்ற முறையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி எதிர்கால மனித மூலதனத்தை உருவாக்குகின்ற பல பட்டங்கள் பெற்று உயர்ந்த கல்வியலாளராக தங்களை ஆக்கிக் கொண்ட இவ் அதிபர்கள் நியாயமற்று பாதிக்கப்படுவது இலங்கையின் கல்விக் கொள்கையே கேள்விக்குட்படுத்துவதோடு மனிதாபிமான அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும். எனவே எதிர்கால சந்ததிக்கு ஏணிப்படிகளாக இருக்கின்ற இவ் அதிபர்களை மிகை ஊழியர் சூப்பர் நியூமரரி காடர் அடிப்படையில் நியமனம் பெற்ற திகதியிலிருந்து அடுத்த பதவி உயர்வுக்கான காலத்தை தீர்மானித்து இவர்கள் தோற்றியுள்ள தடை தாண்டல் பரீட்சைகளின் பெறுபவர்களையும் கவனத்தில் எடுத்து இவர்களும் இந்நாட்டிலே கௌரவமுள்ள மனிதர்களாக மனச்சோர்வற்று தங்கள் கல்வி பணிகளை ஆற்றுவதற்கு ஏற்ப இவ் அதிபர்கள் அனைவரையும் நிரந்தர அதிபர் சேவைக்கு உள்ளீர்த்தல் வேண்டும் என்பது என்னால் வைக்கப்பட்ட 4 விடயங்களில் முதலாவது. இரண்டாவது, கடமை நிறைவேற்ற அதிபர்களை நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்ளீர்த்தல். நாடுபூராகவும் 4200 அதிகமான அதிபர்கள் கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக பெர்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் செயல்பட்டு வருகிறார்கள். 5, 10, 15 வருடங்களுக்கு அதிகமாக இலங்கை ஆசிய சேவையில் இருந்தவாறு கடமை தழுவல் அடிப்படையில் அதிபர்களாக செயல்பட்டு வரும் கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் கடந்த காலங்களில் நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்ட போதும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 64 அதிபர்கள் உட்பட கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 324 அதிபர்கள் உள்ளடங்கலாக நாடுபூராகவும் உள்ள 4200 பேர் தொடர்ச்சியாக நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்ளீர்க்கப்படாது புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். போர்ச்சூழல் உக்கிரமடைந்திருந்த காலம் முதல் இன்று வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அதிகஷ்ட கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் நாட்டின் அனைத்து பாகங்களிலும் மிகவும் அர்ப்பணிப்பான சேவையை ஆற்றி வரும் கடமை நிறைவேற்ற அதிபர்கள் அனைவரையும் தாம் கடமையாற்றும் பாடசாலைகளில் அதிபர்களுக்கான வெற்றிடங்கள் ஏற்பட்ட வேளையில் அதிபர் பதவியினை ஏற்று நடாத்துவதற்கு எவரும் முன்வராத தருணத்தில் இலங்கை ஆசிய சேவையில் இருந்தவாறு கடமை தழுவல் அடிப்படையில் தாமாக முன்வந்து இப்பாடசாலைகளின் அதிபர் பொறுப்பை ஏற்றி கடமை நிறைவேற்ற அதிபர்களாக அர்ப்பணிப்பான சேவையை நல்கி வருகின்றனர். நாடெங்கிலும் கடமை நிறைவேற்ற அதிபர்கள் பணியாற்றும் பல பாடசாலைகள் கல்வி பெறுபவர்களிலும் இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் முதன்மை நிலையில் உள்ளதையும் இவ்வாறான பல பாடசாலைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாதிரி பாடசாலைகளாக விளங்குகின்றமையும் இவர்களின் அர்ப்பணிப்பான சேவைக்கு சிறந்த முன்னுதாரணமாகும். அதிபர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் கூட வழங்கப்படாத நிலையில் எவ்வித எதிர்பார்ப்புகளும் அற்று 3 வருடம் தொடக்கம் 15 வருடம் வரை கடமை நிறைவேற்று அதிபர்களாக கடமையாற்றி வருகின்ற இவர்கள் நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்ளிருக்க வேண்டியது அவசியமானதாகும். இலங்கையில் தற்சமயம் கடமையாற்றுகின்ற அதிபர்களில் பெரும்பாலானோர் கடமை நிறைவேற்று அதிபர்களாக பணியாற்றி இலங்கை அதிபர் சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்டவர்களே. எனவே கடந்த காலத்தில் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக கடமையை நிறைவேற்றி அதிபர்களாக பணியாற்றியோரை இலங்கை அதிபர் சேவைக்குள் உள்வாங்கியதைப் போன்று அதிபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து அதிபர் சேவைக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள் எவரும் மேற்படி பாடசாலைகளில் அதிபர் கடமைகளை பொறுப்பேற்று நடாத்துவதற்கு முன்வராத தருணத்தில் கடமையை ஏற்று நடாத்தி இன்று வரை அர்ப்பணிப்பு மிக்க கல்வி பணியாற்றி வரும் கடமை நிறைவேற்ற அதிபர்களை நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டியது அரசாங்கத்தின் குறிப்பாக கல்வி அமைச்சின் மனிதாபிமானம் மிக்க தார்மீக கடமையாகும் என்பதை வலியுறுத்துகின்றேன். இன்றைய எனது நாள் 3வது விடயம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் 2013 7/1 ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டு 2016 8/1 இலங்கை ஆசிய சேவை தரம் 3:1 உள்ளீர்க்கப்பட்ட 514 ஆசிரியர்களதும் சேவை காலம் 2013 7/1 கணிக்கப்படல் வேண்டும். வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் போர்க்கால சூழலிலும் அதற்கு முன்னரும் பின்னருமான காலப்பகுதியில் தொண்டராசிரியர்களாக கடமையாற்றி வந்த 514 பேருக்கு 2013 7/1 ஆசிரிய உதவியாளர் என்ற பெயரில் 6000 ரூபாய் சம்பளத்துடன் நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. இது இலங்கை ஆசிய சேவை வரலாற்றில் முன்னெப்போதும் நிகழ்ந்திராத சம்பவமாகும். இவர்கள் அனைவரும் 2 வருடகால ஆசிய பயிற்சி கலாசாலை கற்க நெறிகளை நிறைவு செய்ததன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த போராட்டங்களின் அடிப்படையிலும் 2016 8/1 இலங்கை ஆசிய சேவையின் தரம் 3:1 நியமனம் செய்யப்பட்டுள்ள போதும் முதல் நியமனம் வழங்கப்பட்ட 2013 7/1 2018 2021 வரையான 3 வருட கால பகுதியும் இவரது சேவை காலமாக கருதப்படவில்லை. ஏற்கனவே 10 வருடம் 12 வருடம் 15 வருடம் என தொண்டராசிகளாக கடமையாற்றி ஆசிரியர் சேவைக்கே தம் வாழ்நாளை அர்ப்பணம் செய்துள்ள இவர்களின் 2013 7 ஓராம் தேதியிலிருந்து கணிக்கப்படுவதே முறையானதாகும். தவறும் பட்சத்தில் குறித்த ஆசிரியர்கள் பதவி உயர்வு, சம்பள ஏற்றம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றில் கடுமையாக பாதிக்கப்படும் சூழலே உருவாகும். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய், வவுனியா வடக்கு, வடமராட்சி கிழக்கு, மடு போன்ற கல்வி வலயங்களின் கீழ் உள்ள பாடசாலைகள் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக போர்க்கால சூழலும் அதற்கு முன்னரும் பின்னருமான 15 வருடத்துக்கும் மேலாக எவ்வித கொடுப்பனவும் அற்ற நிலையில் தொண்டர் ஆசிரியர்களாக சேவையாற்றி வந்த இவர்களுக்கான நிரந்தர ஆசிரியர் நியமனம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் வசித்தவர்கள் என்ற காரணத்தால் வழங்கப்படாது புறக்கணிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கடந்த 2009 ஆம் ஆண்டு வடக்கு மாகாண தொண்டராசிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்ட போது கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் வசித்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்த நிலையில் நலன்புரி முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த தொண்டராசிரியர்கள் எவருக்குமே நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நிரந்தர நியமனத்தில் தாம் தொடர்ந்தும் திட்டமிட்டு புறக்கணித்து ஒதுக்கப்படுவதை சுட்டிக்காட்டி மேற்படி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட போராட்டம் காரணமாக கடந்த 2013 7 ஓராம் ஒன்றில் ஆசிரியர் நியமனம் என்ற பெயரில் வடமாகாண கல்வி அமைச்சால் ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்படி ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளில் 2 வருட கால பயிற்சிகளை முடித்து பயிற்றப்பட்ட ஆசிரியர்களாக வெளியேறியுள்ள போதும் இவர்களது முதல் நியமன தேதி 2013 7 1 என கருதப்பட வேண்டிய நிலையில் ஆசிரியர் சேவை தரம் 3 1 நியமனம் வழங்கப்பட்ட 2016 8 1 ஓராம் தேதியே முதல் நியமன தேதியாக கருதி இவர்களது சேவை காலம் கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் நியமனம் வழங்கப்படும் போது திட்டமிட்ட வகையில் புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட இவர்கள் நிரந்தர நியமனத்தின் பின்னும் சேவை காலத்தில் 3 வருடத்தை சேர்க்காமல் விட்டுள்ளமையால் பதவி உயர்வு, சம்பள ஏற்றம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இவர்களது வயது, சேவை காலம், கல்வி தகமை என்பவற்றினை கருத்தில் கொண்டு வடமாகாண கல்வி அமைச்சால் ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கப்பட்ட 2013 7 1 ஓராம் தேதியிலிருந்து இவர்களது சேவை காலத்தை ஆசிரியர் சேவை தரம் 3 2 ஆக கணிப்பு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். என்னுடைய 4வது விடயம் பெருந்தோட்ட பாடசாலைகளில் கடமையாற்றும் ஆசிரியர் உதவியாளர்களை இலங்கை ஆசிரியர் சேவை நிரந்தர நியமனத்துக்குள் உள்ளீர்த்தல். பெருந்தோட்ட பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு சப்ரமுக மாகாணம், ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம் ஆகிய 5 மாகாணங்களைச் சேர்ந்த 3025 பேருக்கும் 2014 8 8ஆம் தேதியே 11/1638/530/0059 இலக்க வர்த்தமான பத்திரிகையின் அறிவித்தலுக்கு அமைய 6000 ரூபாய் சம்பளத்துடன் 10 வருடங்கள் குறித்த பாடசாலையில் கடமையாற்றுதல், 5 வருடங்களுக்கு இடையில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டம் பெறுதல் அல்லது ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளில் பயிற்சியை நிறைவு செய்தல் போன்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் 2015 5 19ஆம் தேதி ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுள் 1473 பேர் 2016 5 30 2018 5 30ஆம் தேதி வரையான 2 வருட கால பகுதியில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கற்கநெறிகளை பூர்த்தி செய்து குறித்துரைக்கப்பட்ட பாடசாலைகளில் ஆசிரியர்களாக கடமையாற்றி வருகின்ற நிலையில் மிகுதி 1582 பேரும் இதுவரை ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளுக்கு அனுமதிக்கப்படாமல் உள்ளனர். இந்நிலையில் இன்று வரை குறித்த இருதரப்பினரும் நிரந்தர ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்கப்படாததோடு இவர்களுக்கான மாதாந்த வேதனமாக 10000 ரூபாயே வழங்கப்பட்டு வருகிறது. மேற்படி ஆசிரியர் உதவியாளர்கள் பொருளாதார நெருக்கடி நிலையை குறைக்கும் முகமாக தற்போதைய பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்களின் முயற்சியால் ஊவா மாகாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர் உதவியாளர்களுக்கான மாதாந்த வேதனம் 16000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு 5 மாதங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஏனைய மாகாணங்களின் அழுத்தங்கள் காரணமாகவும் மீளவும் அவர்களது வேதனம் 6000 ரூபாயாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த 2016 10 5ஆம் தேதி அன்று கொழும்பில் நடைபெற்ற ஆசிரியர் சேவை உள்ளீர்ப்பு போராட்டத்தில் பிரிவினாவையும் மலையகத்தையும் சேர்ந்த ஆசிரியர் உதவியாளர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் பிரிவினாவைச் சேர்ந்த ஆசிரியர் உதவியாளர்கள் மட்டும் இலங்கை ஆசிரியர் சேவையின் தரம் 3 2க்கு உள்வாங்கப்பட்டிருந்ததோடு பெருந்தோட்ட பாடசாலை ஆசிரியர் உதவியாளர்களுக்கான வேதனம் மட்டும் 4000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது. தற்போது இலங்கையில் சிற்றூழியர் பதவிக்கான அடிப்படை சம்பளமே 20000 ரூபாவுக்கும் அதிகமாக உள்ள நிலையில் ஆசிய சேவையில் உள்ளவர்கள் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலை மாறி பெருந்தோட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த ஆசிரிய பயிற்சி கலாசாலை பயிற்சி நெறியை நிறைவு செய்துள்ள 1473 ஆசிரிய உதவியாளர்களையும் உடனடியாக ஆசிரிய சேவைக்குள் உள்ளிருப்பதற்கும் ஏனைய 1552 பேரையும் பயிற்சினரின் நிறைவின் பின்னர் நிரந்தர சேவைக்குள் உள்ளிருப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதோடு இருதரப்பினரதும் சேவை காலம் ஆசிரிய உதவியாளர் என்ற பெயரில் நியமனம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்தே கணிக்கப்படல் வேண்டும். முக்கியமாக இந்த 4 விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கௌரவ அமைச்சரவர்களே, இந்த மிகை ஊழியர் அடிப்படையில் இருக்கின்ற அதிபர்கள், கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் இவ்வாறு குறைந்த வேதனத்தோடு இன்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலே தங்களுடைய ஆரம்ப 3-1 உள்ளிருக்கப்படாத ஆசிரியர்கள், மலையகத்திலும் தென்பகுதியிலும் இருக்கின்ற மலையகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இவர்களுடைய இந்த பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வை வழங்குமாறு இந்த இடத்திலே வினயமாக கேட்டு முன்வைக்கிறேன் இந்த என்னுடைய ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை.
கௌரவ
கௌரவ ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவை நான் வழிமொழிகின்றேன்.
ஆனரபிள் அவரிந்தகுமார், you have 3 minutes.
Thank you, sir. இன்று எனது சக உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களினால் இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் தொடர்பாகவும் இன்னும் பல விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்து அந்த வேளையிலே எனக்கும் எனது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு இன்று இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அல்லது முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மிகவும் பயனுள்ள ஒரு பிரேரணையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இன்று எமது நாட்டிலே ஆசிரிய ஆலோசகர்களாக 1000-கணக்கானவர்கள் கடமையாற்றுகின்றார்கள். இன் சர்வீஸ் அசிஸ்டன்ட், ஐஎஸ்ஏ, இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். இவ்வாறான ஐஎஸ்ஏக்கள், அதாவது ஆசிரிய ஆலோசகர்கள், இவ்வாறு கடமையாற்றும் இந்த ஆசிரிய ஆலோசகர்கள் தொடர்ச்சியாக தாங்கள் ஆசிரிய சேவையிலே இருந்து விடுபட்டு இந்த ஆசிரிய ஆலோசகர்கள் என்ற இன்னும் ஒரு புதிய தரத்திலே தாங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே கட்டங்கட்டமாக பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு விதத்திலே அவர்கள் வெற்றி பெற்று இன்று இந்த ஆசிரிய ஆலோசகர்கள் என்ற தரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புதிய ஒரு தரத்திலே உள்வாங்கப்படக்கூடிய அந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான காயநகர்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நான் அறிவேன். ஆகவே இவ்வாறு ஆசிரிய சேவையிலே இருந்து கொண்டு ஆசிரிய ஆலோசகர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு புதிதாக ஒரு ஆசிரிய ஆலோசகர் தரம் என்ற ஒரு தரத்திலே இவர்களை உள்வாங்க முடியும் என்றால் வருடக்கணக்கிலே கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக செயல்பட்டவர்களை நிரந்தர அதிபர்கள் தரத்திலே உள்வாங்குவதிலே எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. 10-15 வருடங்களுக்கு முன்பதாக பாடசாலைகளிலே அதிபர்களாக கடமையாற்றுவதற்கு ஒருவரும் இல்லாத நிலையிலே விசேடமாக மலையகத்திலே இதன் நிலைமை அங்கே வடகிழக்கிலும் உண்டு இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. இவ்வாறு நிரந்தர அதிபர்கள் இல்லாத நிலையிலே பாடசாலைகளின் அந்த கடமைகளை பொறுப்பேற்று எவ்வித மேலதிக கொடுப்பனவும் இல்லாமல் ஒரு அந்த கடமை உணர்வோடு முன்வந்தவர்கள் தான் இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்களது பணிகளை மேற்கொண்டார்கள், பணிகளை ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்கள் எமக்கு கடவுளை போல தோன்றினார்கள். அவர்களை நாங்கள் தெய்வம் போல மதித்தோம். காரணம், அதிபர்கள் இல்லாத பாடசாலைகளிலே எவ்வித கொடுப்பனவும் இல்லாமல் எவ்வித மேலதிக நன்மைகளும் இல்லாமல் அவர்கள் பொறுப்போடு தங்களது பதவியை மேற்கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றார்கள். ஆகவே இன்று இவ்வாறு கடமை நிறைவேற்றும் இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் என்ற தரத்தை சார்ந்தவரை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் திரிசங்கு சொர்க்கத்தில் இருப்பதை போன்ற ஒரு நிலைமை. ஏனெனில் அவர்களால் மீண்டும் ஆசிரியர் சேவைக்கு போக முடியாது, அதே நேரத்தில் நிரந்தர அதிபர் சேவைக்கும் வர முடியாத ஒரு நிலைமை. ஆகவே திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்லுவோம், அதற்கு இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்களை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். அங்கும் இல்லை இங்கும் இல்லை, அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களால் இன்று பின்னாலும் போக முடியாது முன்னாலும் போக முடியாத ஒரு நிலைமை. ஆகவே அவர்களை நாங்கள் பின்னால் அனுப்ப முடியாது. காரணம், இவ்வளவு காலமும் அவர்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம், அவர்களின் சேவைகளை நாங்கள் மதித்து அவர்களை எமது தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு கடமை நிறைவேற்றும் அதிபர்களை நாங்கள் நன்றியுடையவர்களாக பார்க்க வேண்டும், நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு. ஒருவரும் இல்லாத காலத்திலே பாடசாலைகளை எடுத்து நடத்தியவர்கள் அவர்கள். ஆகவே அவர்களின் அந்த புனித பணியை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே அவர்களை நிரந்தர அதிபர் சேவைக்குள் உள்வாங்குவதற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களை உள்வாங்குவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்யும் நன்றி கடமையாக இருக்கும், கைமாறாக இருக்கும். இன்று இவ்வாறு பதில் அதிபர்களாக கடமையாற்றுபவர்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைமையிலே தங்களது எதிர்காலம் எவ்வாறாக அமையப்போகின்றது என்ற ஒரு நிலைமை தெரியாத இடத்திலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம், அவர்களுக்கு தகுந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் தேவை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் புதிதாக பதவிகள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடசாலைகளிலே கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே அதற்கான வெற்றிடமும் இருக்கின்றது, அதிபருக்கான வெற்றிடமும் இருக்கின்றது. ஆகவே அவர்களை அந்த தரத்திலே உள்வாங்குவதிலே எந்த சிக்கலும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே அதனை வெகு விரைவிலே கல்வி அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே நான் எனது ஆலோசனையை முன்வைக்க விரும்புகின்றேன். ஆகவே அதனை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் அவசரமாகவும் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்யும் கைமாறாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிலே இன்னும் ஒரு புதிய பிரச்சனை எழும்பியிருக்கின்றது. இந்த தேசிய கல்வி கல்லூரிகளிலே இருந்து டிப்ளோமாதாரிகளாக வெளியேறிய சுமார் 65க்கும் அதிகமானவர்களுக்கு மதுரை மாவட்டத்திலே பாடசாலைகளிலே வெற்றிடங்கள் இருந்தாலும் கூட மதுரை மாவட்டத்திலே அவர்களை நியமனம் செய்யாமல் பிற மாவட்டங்களிலே அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிற மாவட்டத்தில் இவர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு நான் மத்திய கல்வி அமைச்சை குறை கூற தயாரா இல்லை. மத்திய கல்வி அமைச்சில் எந்த பிழையும் நடைபெறவில்லை, ஏற்படவில்லை. ஆனால் ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு அங்கே உள்ள வெற்றிடங்களின் அந்த விவரங்களை இங்கே மத்திய கல்வி அமைச்சுக்கு வழங்கவில்லை. அவர்கள் இந்த தகவலை வழங்குவதிலே அவர்கள் தவறுவிட்டதன் காரணமாக இப்பொழுது இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய கல்வி அமைச்சை பொறுத்தளவிலே ஊவா மாகாணத்திலே தமிழ் பாடசாலைகளில் வெற்றிடங்கள் இல்லை. ஆகவே இவ்வாறு தேசிய கல்வி கல்லூரியிலே இருந்து வெளியேறுவர்களை, டிப்ளோமாதாரிகளாக வெளியேறுவர்களை வெற்றிடங்கள் இருக்கும் இடத்திற்கு நியமனம் செய்வதிலே கல்வி அமைச்சு சரியான நடைமுறையை மேற்கொண்டிருக்கின்றது. ஆனால் தவறு அங்கே ஊவா தமிழ் கல்வி அமைச்சிலே தான் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு இன்று இந்த சுமார் 65க்கும் அதிகமான டிப்ளோமாதாரிகள் இன்று பலிக்கடாவாக மாறிப்போயிருக்கின்றார்கள். ஆகவே மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிலே மாகாண சபைகளுக்கு கீழ் வரும் பாடசாலைகளிலே 365 அதிகமான வெற்றிடங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்திலே 3 தமிழ் தேசிய பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த 3 தமிழ் தேசிய பாடசாலைகளிலும் 100 அதிகமான வெற்றிடங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பிற மாவட்டங்களுக்கு நியமனம் செய்த இந்த தேசிய கல்வி கல்லூரியிலே இருந்து வெளியேறியவர்களை பவுதலை மாவட்டத்திற்குள்ளே இருக்கும் தேசிய பாடசாலை தமிழ் தேசிய பாடசாலைகளுக்கும் அதே போல் மாகாண பாடசாலைகளுக்குள்ளும் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் கல்வி இராஜாங்க அமைச்சரை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு வாய்ப்பளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you.